வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சமுதாய வானொலி ரேடியோ கோத்தகிரி 90.4. இன்றைய மலையரசி சுகம்மா என்ற நிகழ்ச்சியில் தன் சுத்தத்தை பற்றி த்ரீ ரோசஸ் குழுவினர் நாடக வடிவத்தில் எடுத்து கூற வந்துள்ளனர். கேட்கலாம் அனையர்களே.
வணக்கம் டீச்சர்.
வணக்கம் பிள்ளைகளா, எல்லாரும் உட்காருங்க. இன்னைக்கு அறிவியல் பாடம் எடுக்கலாமா?
சரிங்க டீச்சர்.
மூணாவது பாடம் தன் சுத்தத்தை பற்றி பார்க்கலாமா பிள்ளைகளா?
ஓகே டீச்சர்.
சரி, தன் சுத்தத்தை பற்றி இங்கே யாருக்காவது தெரியுமா? எல்லாரும் சும்மா இருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்களே. சரி கீதா, நீ சொல்லு பார்க்கலாம்.
டீச்சர், நமக்கு நாமே சுத்தமாக இருக்கணும், அதுதானே?
வெரி குட். எப்படி எல்லாம் சுத்தமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன், கேளுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் கை காலில் இருக்கும் நகங்களை வெட்டணும். ஸ்கூலுக்கு வரும்போது தினமும் காலையில் குளிக்கணும். யூனிஃபார்ம் சுத்தமாக இருக்கணும். இது எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியற விஷயம்தான். ஆனாலும் நம்ம இது எல்லாம் கடைபிடிக்கணும். தலைமுடியை நல்லா வாரத்துக்கு ஒரு நாள் ஷாம்பு போட்டு கழுவ வேணும். வாரத்துக்கு ஒரு நாள் தலையில் இருக்கிற ஈரும் பேனும் எல்லாம் சுத்தப்படுத்தணும். அப்பதான் முடி நல்லா வளரும்.
டீச்சர், இந்த ரேகா பக்கத்துல வந்தாலே ஒரே நாத்தமா இருக்கு டீச்சர்.
இப்படியா, எதனால கீதா?
டீச்சர், அவ யூனிஃபார்ம் ஃபுல்லா அழுக்காத்தான் இருக்கு. ஷாக்ஸ் துவைக்காமையே டெய்லி போட்டுட்டு வருது டீச்சர்.
ஏன் ரேகா துவைக்காம யூனிஃபார்ம் போட்டுட்டு வர?
டீச்சர், எங்களுக்கு தண்ணி வர்றதே 4 நாளைக்கு ஒரு நாள் தான் டீச்சர். அதுவும் 1 மணி நேரம் தான் வருது. அதனால அம்மா சொல்லுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு போகணும் சொல்றாங்க மிஸ்.
சரி சரி, இனிமே யாருமே அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா வேர்வை மூலம் உடம்பில் உள்ள அழுக்கெல்லாம் நம்ம போட்ட ட்ரெஸ்ஸில் தான் ஒட்டி பிடிக்கும். அதில் கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகள் மூலம் உடல் அரிப்பு, காய்ச்சல் போன்றவை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளா.
ஓகே மிஸ்.
லலிதா இங்கே வா. ஏன் 2-3 நாளா கிளாஸுக்கு வரல?
தலைக்கு குளிச்சிட்டோம் மிஸ். அதிகமான ரத்தப்போக்கு வேற இருந்துருச்சு, அதனால எனக்கு கிளாஸுக்கு வர முடியல.
சரிம்மா, அந்த டைம்ல நீ காட்டன் யூஸ் பண்ணுவியா பேடா?
மாசம் மாசம் 2-3 பேக்கெட்டு பேடு வாங்குறதுக்கு அம்மா கிட்ட காசு இல்ல மிஸ். அதனால நான் காட்டன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மிஸ்.
துணி யூஸ் பண்ணும்போது உனக்கு கஷ்டமா இல்லையா?
கஷ்டம்தான் மிஸ். என்ன பண்ண முடியும், வேற வழி இல்லையே.
துணி யூஸ் பண்ணும்போது பாதுகாப்பா யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணும்போது முதலில் பச்சை தண்ணியில் அலசி அதற்கு பின் டெட்டால் இல்லைன்னா சோப்பு போட்டு கரை போகிற வர நல்லா துவைக்கணும். நல்லா காய வச்சு தான் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அதில் இருக்கிற கிருமிகள் மூலம் நமக்கு பல நோய்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் நம்ம யூஸ் பண்ண துணி சுத்தமாக இருக்கணும். பாலிஸ்டர் துணி யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் அந்த இடம் ரொம்ப ஹீட் ஆகும். அரிப்பு மூலம் ஒரு சிலருக்கு காயம் கூட வரும். அதனால சுத்தமான காட்டன் துணி தான் யூஸ் பண்ணணும். நம்ம உடம்பு கூட அந்த சமயத்தில் முன்னத்தை விட சுத்தமாக வைக்கணும். நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடணும்.
ஓகே டீச்சர்.
சரிங்க பிள்ளைகளா, இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறேன், கேளுங்க. லலிதா சொன்னா பேட் வாங்க காசு இல்லைன்னு. ஆனால் கவர்மெண்டில் இலவசமாக அங்கன்வாடி மையத்தில் அரசினர் செவிலியர் மூலம் மாதந்தோறும் 13 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு பேட் வழங்கப்படுகிறது. நீங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற அங்கன்வாடி மையத்தில் போய் விசாரித்து மாதந்தோறும் பேட் வாங்கி யூஸ் பண்ணுங்க. சரிங்க பிள்ளைகளா, நாம் இப்போ தன் சுத்தத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை தெரிந்தோமல்லவா?
இன்றைய மலையரசி சுகம்மா என்ற நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நடத்திய கதையை கேட்டோம் அல்லவா? இப்பொழுது தன் சுத்தத்தை பற்றி 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் சென்னையில் கின்னஸ் சாதனை படைத்ததை பற்றி கேட்கலாமா நேர்களே?
ஜூன் 10 நேரு உள் விளையாட்டு அரங்கில் உலக சுகாதார அமைப்பு சார்பில் ஒரே நேரத்தில் 15,115 மாணவர்கள் கை கழுவிய நிகழ்ச்சி கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இது குறித்து தமிழக நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளரால் வெளியிடப்பட்ட அறிக்கை. கைகள் சுத்தமாக இல்லாமல் இருப்பதனால் குழந்தைகளுக்கு வயிற்று நோய் ஏற்படுகிறது. உணவு உண்பதற்கு முன்பு கழிவறையில் இருந்து வந்த பின்பும் சோப்பு போட்டு கை கழுவுவது மிகவும் நல்லது. இதனால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்களை 25% தடுக்கலாம். இதனை கருத்தில் கொண்டு உலக சுகாதார நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 15 நாளை உலக கை கழுவும் நாள் என அறிவித்துள்ளது. உலக சுகாதார நிறுவனம் சார்பில் நடைபெற்ற கை கழுவும் நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 15,115 மாணவ மாணவிகள் ஒரே நேரத்தில் கைகளை கழுவி சாதனை படைத்தார்கள். இவ்வாறு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பு: கைகளை சோப்பு போட்டு கழுவும் போது 20 நொடி கைகளை நன்றாக தேய்த்து கழுவ வேண்டும். அப்பதான் நம்ம கையில் இருக்கிற கிருமிகள் அழியும்.
நேயர்களே, தன் சுத்தத்தை பற்றி 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் சென்னையில் கின்ன சாதனை படைத்ததை பற்றி கேட்டோம் அல்லவா? நேயர்களே, இப்போது தன் சுத்தத்தை பற்றி சில குறிப்புகளை கேட்கலாமா?
தினமும் காலையில் தூங்கி எழுந்தவுடனும் இரவில் தூங்கும் முன்னரும் இருமுறை பல் துலக்க வேண்டும். இருமல் மற்றும் தும்மல் ஏற்படும் போது கைக்குட்டையினால் வாயை மூடிக்கொள்ள வேண்டும். தினமும் சோப்பு போட்டு தேய்த்து குளிக்க வேண்டும். தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டும். நகங்கள் வெட்டப்பட்டு சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். கழிவறைக்கு சென்று வந்தவுடன் ஒவ்வொரு முறையும் கைகளை நன்கு சோப்பு போட்டு கழுவ வேண்டும். வெளியில் செல்லும்போது காலணிகள் அணிந்து செல்ல வேண்டும். சாப்பிடுவதற்கு முன்பும் மலம் கழித்த பின்பும் கைகளை சோப்பு கொண்டு நன்கு கழுவ வேண்டும்.
நேயர்களே, இப்பொழுது தன் சுத்தத்தை பற்றி சில குறிப்புகளை கேட்டோம் அல்லவா? இப்பொழுது பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற தலைப்பை பற்றி சில தகவல்களை சொல்ல கேட்கலாமா நேயர்களே?
என் பெயர் அனுஷ்யா. நான் புனித அந்தோனியர் நடுநிலைப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கேர்பட்டா அம்மன் நகரில் இருக்கின்றேன். பள்ளி சீரா நல்வாழ்வு திட்டத்தை பற்றி பேச வந்திருக்கின்றேன். தினமும் இருமுறை பல் துலக்க வேண்டும். உணவு உட்கொண்ட பின் நன்கு வாய் கொப்பளிக்க வேண்டும். சாக்லேட் மற்றும் இனிப்பு வகைகளை அளவுக்கு அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும்.
என் பெயர் மேகவர்ஷினி. நான் விஸ்வசாந்தி வித்யாலய மெட்ரிக் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் கேர்பட்டா அம்மன் நகரில் இருக்கின்றேன். பள்ளி சிறார் நல்வாழ்வு திட்டத்தை பற்றி பேச போகிறேன். தினமும் தலைவார வேண்டும். நகங்களை வெட்டி சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். குப்பை கூளங்கள் சேராமல் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். இவையே தன் சுத்தத்தின் அடிப்படையாகும்.
என்னுடைய பேரு உமா. நான் கேர்பட்டா அம்மன் நகர்ல இருந்து பேசுறேன். உணவு சுத்தம்: பழங்களையும் பச்சை காய்கறிகளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக நன்றாக கழுவ வேண்டும். சமைத்த உணவை நன்கு மூடி வைக்க வேண்டும். கெட்டுப்போன உணவை உண்ணக்கூடாது. சாப்பிடுவதற்கு முன்பு கைகளை நன்றாக சோப்பு போட்டு கழுவ வேண்டும். இவையே தன் சுத்தத்தின் அடிப்படைகள் ஆகும்.
நான் ஜான்சி, ப்ராவிடன்ஸ் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணிட்டு இருக்கேன். கேர்பட்டாலேருந்து பேசுகிறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இந்த தலைப்பில் பேசுகிறேன். முன்னுரை: நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நோய்க்கு இடங்கொடேல் என்பது ஔவையின் அறிவுரை. நோயற்று வாழவே எல்லோரும் விரும்புவர். நோய் நொடியின்றி 100 ஆண்டு வாழ உடலினை நல்ல முறையில் பேண வேண்டும். உடலோம்பலின் இன்றியமையாமை. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதுபோல
உடல் இருந்தால்தான் உயிர் வாழ முடியும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே என்பது திருமூலரின் திருவாக்கு. இவ்வுலக நலன்களை நுகரவும் நீண்ட நாள் இன்பமாய் வாழவும் உடலை பேணுதல் இன்றியமையாதது. உடலோம்பும் முறைகள். உடல் நலம் பேண பல்வேறு வழிமுறைகள் உண்டு. நாள்தோறும் காலையில் குளிர்ந்த நீரில் குளித்தலே நன்று. குளிர்ந்த நீரால் உடல் தூய்மையாவதோடு நரம்புகள் உறுதியும் வலிமையும் பெறும். கந்தையானாலும் கசக்கி கட்டு என்னும் ஆன்றோர் அறிவுரைப்படி தூய ஆடையே அணிதல் வேண்டும். தூயதும் சத்துள்ளதுமாகிய உணவே உண்ண வேண்டும். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி என்னும் வள்ளுவர் வாக்கை மனதிற்கொண்டு கண்ட நேரங்களில் கண்டவற்றை உண்ணாமல் சுட்ட பசித்த பின் அளவாக உண்ண வேண்டும். நல்ல வெளிச்சமும் காற்றோட்டமும் உள்ளதாக வீட்டை அமைத்து கொள்ள வேண்டும். வீடும் சுற்றுப்புறமும் தூய்மையாக இருத்தல் வேண்டும். இல்லையேல் நுண்ணுயிரிகள் பெருகி நோய்களை உண்டாக்கும். காலையில் கதிரொளியும் மாலையில் தென்றலும் உடலில் படுமாறு உலவி வருதல் உடலுக்கு நலமும் வளமும் நல்கும். வலிவும் நலிவும் வைகரை துயிலெழுதல், காலை கடன் முடித்தல், உடற்பயிற்சி செய்தல், நீராடல், சுறுசுறுப்பாய் இயங்குதல் ஆகிய நற்பழக்கங்களால் உடலுக்கு வலிவும் பொலிவும் சேரும். புகைப்பிடித்தல், மது அருந்துதல், சுற்றித் திரிதல், அரைகுறையாய் உறங்குதல் முதலிய தீய பழக்கங்களால் உடலுக்கு நலிவும் அழிவும் சேரும். முடிவுரை: உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என்பார் கவிமணி. இளமை முதலே உடற்பயிற்சி செய்து நல்ல பழக்கங்களை மேற்கொண்டு உடலை பேணுவோமாக, நலமே பூணுவோமாக, இன்பமே காணுவோமாக.
நேர்களே, இவ்வளவு நேரமா பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவி இவர்கள் கூறிய சில தகவல்களை கேட்டோம் அல்லவா? இப்போது தன் சுத்தம் என்ற தலைப்பில் சில உடற்பயிற்சிகளை பற்றி கேட்கலாமா?
சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதுபோல் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வலிமையான உடலை பெற்றவனால்தான் பெரிய காரியங்களை செய்து சமூகத்தில் தலைச்சிறந்தவனாக முடியும். ஆரோக்கியமான வலிமையான உடலை பெற்றிட சிறு வயது முதல் சுகாதார பழக்கங்களை கடைபிடித்தல் அவசியம். காலை கடன்: அதிகாலையில் எழுந்து பற்களை நன்கு சுத்தம் செய்து வாய்க்கொப்பளிக்க வேண்டும். பின் சுத்தமான பாதுகாப்பான கழிவறையில் மலங்கழிக்க வேண்டும். மலச்சிக்கல் தான் நோய்களுக்கு காரணம். உடற்பயிற்சி: காலை கடன்களை கழித்த பின் திறந்த வெளியிலோ காற்றோட்டமான அறையிலோ உடற்பயிற்சி செய்தால் உடல் ஆரோக்கியத்துடன் வலிமையுடன் இருக்கும். உடற்பயிற்சியால் உண்டாகும் நன்மைகள்: உடலில் உள்ள உறுப்புகளை திறம்பட வளர செய்கிறது, அழகிய உடல் அமைப்பினை பெறச் செய்கிறது, இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறது, சுறுசுறுப்பாக இருக்கும் தன்மையினை பெறச் செய்கிறது, நல்ல சுகாதார பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துகிறது, ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்கிறது, சிறந்த பொழுதுபோக்கை ஏற்படுத்துகிறது. உணவு: ஆரோக்கியமாக இருப்பதற்கும் கடினமான உழைப்புக்கும் உடல் வளர்ச்சிக்கும் நல்ல உணவு அவசியம். உடலுக்கு தேவையான உணவை போதுமான அளவு சாப்பிடாததினால் பொதுவாக உடல் நலக்குறைவு ஏற்படுகிறது. ஆகவே சத்தான உணவை போதுமான அளவு சாப்பிட வேண்டும். சாப்பிடும்போது அவசரமின்றி சாப்பிட வேண்டும். பின் போதுமான அளவு சுத்தமான தண்ணீர் குடித்தல் அவசியம். உறக்கம் மனிதனுக்கு அவசியம். உறக்கம் உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு தருகிறது. ஆகவே நாம் தூங்குவதற்கு நல்ல காற்றோட்டமான அறையை பயன்படுத்த வேண்டும். நாம் படுக்கும் விரிப்பு, போர்வை, தலையணை உறை ஆகியவற்றை அடிக்கடி துவைத்து சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும்.
உணவு உணவு உண்ண செல்லும் போது கை கால்களை தூய்மையாக கழுவ வேண்டும். அப்போதுதான் கைகளில் உள்ள நோய் கிருமிகள் உணவுடன் கலந்து உடலில் புகாமல் இருக்கும். நீர் நாம் பயன்படுத்தும் நீர் தூய்மை உடையதாக இருக்க வேண்டும். பல நோய்களின் அடிப்படையாக தூய்மையற்ற நீரும் அமைகின்றது. எனவே பயன்படுத்தும் நீரை மூடி வைக்க வேண்டும். உடை நோயை உருவாக்கும் காரணிகளில் உடையும் ஒன்று ஆகும். எனவேதான் கந்தையானாலும் கசக்கி கட்டு என்ற பழமொழி தோன்றியது. துவைத்த துகில் ஈரம் துடைக்க என இந்த வெள்ளுடை விரித்து மேனி துடைத்த பின் வெள்ளிய உடை கலற்றி வேறுடை அணிய செய்தே. வெள்ளிரோ இட்டிருக்கும் மெத்தை தலையணைகள். தூய பல்விருப்பு என வரும் பாடல் அடிகள் நாம் பயன்படுத்தும் துணிகள் தூய்மையாக வெண்மையாக இருக்க வேண்டும். அடிக்கடி மாற்ற வேண்டும். தலையணைகளும் மெத்தைகளும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறேன். பாத்திரம் கழுவாத அழுக்கடைந்த பாத்திரங்களில் நோய் கிருமிகள் தங்க இடம் உண்டு. எனவே செம்பு தவளை செம்பொன் ஆக்கினல் என பாத்திரங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார். பற்களை பாதுகாத்தல் உண்ட உணவை அரைத்து செரிக்க செய்யும் பற்கள் பழுதடைந்தால் கிருமிகள் உருவாகி பல நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன என்பது மருத்துவ செய்தி. ஆனால் அறியாமையால் சிலர் பற்களை பாதுகாக்க தவறுவதை கையால் சாம்பலை தொட்டும் பல்லையும் தொட்டே என காட்டுகின்றார். செருப்பு அணிதல் நாம் வெளியில் செல்லும் போது எச்சில் அசுத்தமான பொருட்கள் போன்றவற்றை மிதிப்பதால் அவற்றிலுள்ள கிருமிகள் நம் உடலுக்கும் செல்ல வாய்ப்பு உள்ளது. எனவே காலில் செருப்பு அணிய வேண்டும் என்பதை புண்ணை இல்லை போல் புதையடி செருப்புகள் சின்னவர் காலில் செருகி என காட்டுகின்றார். வீடுகள் மனிதர்களின் உறவிடமும் உணவு சமைக்கும் இடமும் தூங்கும் இடமும் வீடுகளே. எனவே வீடுகள் தூய்மையுடன் பேணப்பட்டால் நோய்கள் பலவற்றை தடுக்க முடியும்.
நேர்களே, இப்பொழுது தன் சுத்தம் என்ற தலைப்பில் சில தகவல்களை சொல்ல வராங்க, கேட்கலாமா?
நாம் வெற்றிடத்தில் வாழவில்லை, நம்மை சுற்றி ஒரு சுற்றுப்புறம் இருக்கிறது. உடலும் சுற்றுப்புறமும் சுத்தமாக இருந்தால்தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஆனால் எத்தனையோ காரணங்களால் நமது உடலும் சுற்றுப்புறமும் அசுத்தமடைந்து கொண்டே இருக்கின்றன. மனித உடல் ஒரு வினோதமான உயிரியல் எந்திரம். உணவு வேண்டும், நீர் வேண்டும், உடல் வெப்பநிலை ஒரே சீராக பராமரிக்கப்பட வேண்டும், நோய் கிருமிகள் அருகில் நெருங்கிவிடக் கூடாது. இந்த தேவைகளை கவனித்து கொள்ள உடலில் இயல்பாகவே பலவித ஏற்பாடுகள் உள்ளன. இருப்பினும் நாமும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும், இல்லையெனில் உடல் அசுத்தமாகி ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். எனவே உடல் சுத்தத்தை பேண சுற்றுப்புறத்தையும் பேண வேண்டியது அவசியமாகிறது. பொதுவாக உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வதைத்தான் தன் சுத்தம் என்கிறோம். உடல் உற்பத்தி செய்து வெளியேற்றும் கழிவுப் பொருட்கள் உடல் பரப்பில் அதிகமாக படிவது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். அதே போல சுற்றுப்புறத்தில் உள்ள தூசி, அழுக்கு நோய் கிருமிகள் போன்றவை உடலின் மீது படிவதும் நல்லதல்ல. எனவே உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வதோடு உடலின் கழிவுப் பொருட்களையும் கண்ட இடத்திலும் வெளியேற்றக்கூடாது. தினமும் குளிக்கிறோம், பல் துளக்குகிறோம், மலம் கழிக்கிறோம், சிறுநீர் கழிக்க செய்ய வேண்டும், அல்லது ஒரு பொதுவான குப்பை குழியை தோண்ட ஏற்பாடு செய்ய வேண்டும். சிறிய கிராமமாக இருந்தால் ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து இதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். பெரிய நகரம் எனில் அந்த குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த மக்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். உள்ளாட்சி நிறுவனங்களை அணுகி பொதுவான குப்பை தொட்டி வைக்குமாறு அல்லது பொதுவான குப்பை குழி தோண்டி தருமாறு கோரலாம். பின்னர் குப்பை தொட்டி அல்லது குப்பை குழி நிறைந்ததும் அதில் உள்ள குப்பைகளை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்துமாறு அவர்களை வற்புறுத்த வேண்டும். சில கிராமங்களில் கிராம நிர்வாக குழுக்கள் இருக்கும். திருவிழா போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காகவும் கிராமத்தின் நலன்களை பராமரிப்பதற்காகவும் அவர்கள் மக்களிடமிருந்து வரி வசூலிப்பர். அது போன்ற குழுக்களை அணுகி பொதுவான முறையில் குப்பைகளை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவதற்காக ஏற்பாடுகளை செய்து தருமாறு கோரலாம். உடலையும் உடலை அடுத்துள்ள சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்வதுதான் தன் சுத்தம் என்றும் சில ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளோம். இவ்வாறு தன் சுத்தத்தை பேண வேண்டியதன் அவசியம் என்ன? தன் சுத்தத்தை பேணுவதன் மூலம் நோய்களை தவிர்க்கலாம். நமக்கு புத்துணர்ச்சியும் உற்சாகமும் ஏற்படும். மற்றவர்கள் நம்மை கௌரவமாக மதிப்பர். இந்த மூன்று காரணங்களுக்காகத்தான் சுத்தத்தை பேண வேண்டியது அவசியமாகுது. உடலை நன்கு சுத்தமாக வைத்து கொண்டு சுத்தமான ஆடைகளை அணிந்து எப்போதும் சுத்தமாக காட்சியளிக்க வேண்டும். சாப்பிடும் முன்னரும் சாப்பிட்ட பின்னரும் கைகளை நன்கு கழுக வேண்டும். நகங்களை நீளமாக வளர்க்கக்கூடாது. அவ்வப்போது நகங்களை வெட்டிவிட வேண்டும். நகம் வெட்டும் போது விரல் ஒட்ட வெட்டக்கூடாது. அதனால் நகத்திற்கு அடியிலுள்ள தோலில் காயம் ஏற்படவும் அதன் வழியாக நோய்க்கிருமிகள் தொற்றிக்கொள்ளவும் வாய்ப்பு ஏற்படும். எனவே நகம் வெட்டும்போது சிறிது விட்டு வெட்ட வேண்டும். அதே சமயம் நக இடுக்குகளில் அழுக்கு படியாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். புகைப்பிடித்தல், பொடி போடுதல், புகையிலை மெல்லுதல் ஆகிய பழக்கங்களை தவிர்க்க வேண்டும். தொற்று நோய் பரவும் சமயங்களில் நீரை காய்ச்சி ஆற வைத்து பயன்படுத்த வேண்டும். அதே போல சந்தேகத்திற்கிடமான நீர்நிலைகளிலிருந்து எடுக்கும் நீரையும் காய்ச்சி ஆற வைத்து பயன்படுத்துவது நல்லது. சிறு குழந்தைகளுக்கு உணவு தயாரிக்கும் போது நன்கு கொதிக்க வைத்த நீரை பயன்படுத்துவது சிறந்தது. குளிக்கும் இடத்தில் நீர் தேங்கி சகதி ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். செடி கொடிகள் இல்லாத இடத்தில் ஒரு அகன்ற சிமெண்ட் பிளேட்டை போட்டு அதன் மீது நின்று குளிக்கலாம். முடியுமானால் குளியலறையில் குளிப்பது சிறந்தது. சாப்பிடும்போது பல் இடுக்குகளில் உணவு துணுக்குகள் தங்கி அதில் நோய்க்கிருமிகள் வளர வாய்ப்பு ஏற்படும். இதை தவிர்க்க ஒவ்வொரு முறை உணவு உட்கொண்ட பின்னரும் நன்கு பல் துலக்குவது நல்லது. அல்லது காலையில் ஒரு முறையும் இரவில் படுக்க செல்லும் முன்னர் ஒரு முறையும் பல் துலக்க வேண்டும். அல்லது தினமும் காலையில் ஒரு முறையாவது கண்டிப்பாக பல் துலக்க வேண்டும். பல் துலக்குவதற்கு மென்மையான பல் பொடியை அல்லது பற்பசையை பயன்படுத்துவது நல்லது. ட்ரெஸ் கொண்டு பல் துலக்கலாம். அல்லது ஆலமரத்து விழுது, கருவேலங்குச்சி போன்றவற்றையும் பயன்படுத்தலாம்.
மனிதரை பாதிக்கும் பல தொற்று நோய்கள் குடிநீரின் மூலமாகத்தான் பரவுகின்றன. பொதுவாக ஏதாவது காரணங்களினால் குடிநீரில் நோய்க்கிருமிகள் கலந்துவிடும் போது அந்த நீரை அருந்தும் மனிதர்கள் பாதிக்கப்படுகின்றனர். எனவே சுத்தமான நீரை அல்லது நீரை சுத்தமாக்கி பயன்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம். நகரப்புறங்களில் சில சமயங்களில் குடிநீருடன் சாக்கடை நீர் கலந்துவிட நேரலாம். இப்பொழுதும் கிராமப்புறங்களில் கண்ட இடங்களிலும் மலம் கழிக்கும் பழக்கம் இருக்கிறது. இதனால் மழைக்காலங்களில் இந்த மலத்தை மழை நீர் அடித்து சென்று நீர்நிலங்களில் கலக்க செய்யவிடும். பொதுவாக இது போன்ற சமயங்களில் தான் தொற்று நோய்கள் அதிக அளவில் பரவுகின்றன. எனவே இதுபோல் தொற்று நோய் பரவும் சமயங்களில் குடிநீரை பயன்படுத்துவதில் ஒருவர் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொதுவாக சந்தேகத்துக்கு இடமான நீர்நிலைகளிலிருந்து எடுக்கும் நீரை நன்கு வடிகட்டின பின்னர் கொதிக்க வைத்து பயன்படுத்துவதே சிறந்தது. வடிகட்டிய நீரில் ப்ளீச்சிங் பவுடரை கலந்து பயன்படுத்துவதும் நல்ல முறைதான். இதனால் அந்த நீரில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் முற்றிலும் அழிக்கப்படும். ஆனால் ப்ளீச்சிங் பவுடரை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ப்ளீச்சிங் பவுடர் கலந்த நீரை சில தினங்கள் அப்படியே தேங்கி நிற்க செய்து ப்ளீச்சிங் பவுடரின் மணம் முற்றிலும் குறைந்த பின்னர் அதை பயன்படுத்துவதுதான் நல்லது. நமது அன்றாட வாழ்க்கைக்கு நீர் மிகவும் அவசியமானது. அதே சமயம் பெரும்பாலான தொற்று நோய்கள் நீரின் மூலமாகத்தான் பரவுகின்றன. எனவே முக்கியமாக குடிநீரை பயன்படுத்தும் நீர் சுத்தமானதாக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம்.
கண்ட இடத்திலும் காரி உமிழ்வது நல்ல பழக்கமல்ல. ஒருவர் காரி உமிழும் எச்சிலில் பல வகையான நோய்க்கிருமிகள் இருக்கும். எனவே கண்ட இடத்திலும் காரி உமிழும்போது அதிலுள்ள நோய்க்கிருமிகள் மற்றவர்களுக்கு பரவ வாய்ப்பு ஏற்படும். முக்கியமாக காசநோய் போன்ற நுரையீரல் அல்லது மூச்சுக்குழாய் தொடர்பான நோய்களினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் கண்ட இடத்திலும் காரி உமிழ்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இது போன்ற நோய்களினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு நோய் தீவிரமாக இருக்கும்போதுதான் பொதுவாக சளி அதிக அளவில் உற்பத்தியாகும். இது போன்ற நிலையில் அவர்களுடைய நோய் மற்றவர்களுக்கு மிக எளிதாக பரவக்கூடிய நிலையில் இருக்கும். எனவே அவர்கள் கண்ட இடத்திலும் காரி உமிழ்ந்தால் மற்றவர்களுக்கு மிக எளிதாக அந்த நோய் தொற்றுக்கொள்ளும். வெளியில் செல்லும்போது மூக்கு பிடிப்பதற்கு அல்லது காரலை துப்புவதற்கென்று பிரத்யேகமாக ஒரு துணியை அல்லது கைக்குட்டியை எடுத்து செல்லலாம். பின்னர் அதை சோப்பு போட்டு துவைத்து சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கும்போது எச்சில் உமிழ்வதற்கென்று ஏதாவது கலன்களை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு சிரட்டையில் அல்லது ஒரு டப்பாவில் சிறிது மண் நிரப்பி அதில் காரி உமிழலாம். பின்னர் அதை பாதுகாப்பான இடங்களில் கொட்டிவிடலாம். பொதுவான இடங்களில் இருக்கும்போது பொதுவாக காரி உமிழ்வதை தவிர்க்க வேண்டும். அல்லது காரி உமிழ்வதற்கு அல்லது எச்சில் துப்புவதற்கென்று பிரத்யேகமாக தொட்டி ஏதாவது வைத்திருந்தால் அதில் காரி உமிழலாம் அல்லது எச்சில் துப்பலாம். பொதுவாக கண்ட இடத்திலும் காரி உமிழ்வது ஒரு நல்ல பழக்கமில்லை. இதனால் மற்றவர்களின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதுடன் அவர்களுக்கு எரிச்சலும் உண்டாகும். எனவே இந்த பழக்கத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும்.
நேயர்களே, இவ்வளவு நேரமா தன் சுத்தம் என்ற தலைப்பில் ஒரு சில தகவல்களை கேட்டோம் அல்லவா? நேர்களே, நாம் இவ்வளவு நேரமா மலையரசு சுகமா நிகழ்ச்சியில் நாடகம், தகவல்கள், குறிப்புகள் இவற்றின் மூலமாக தன் சுத்தத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் அல்லவா? மீண்டும் புதிய நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ரேடியோ கொத்தகிரி 90.4.